ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
நமஹம்.
திருக்கடவுர் என்ற உடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது மார்க்கண்டேயனுக்காக சிவபெருமான் யமதர்மனை உதைத்து காலகாலனாகிய அந்த காலசம்ஹாரமூர்த்தியினுடைய திருச்சபையும் அபிராமியனுடைய அழகிய சன்னதியுமே உடனே நினைவுக்கு வருகின்றன. காலனை காய்ந்தபிரான் ஆதலால் அவனுக்கு காலகாலன், மிருத்யுஞ்சயன் என்றெல்லாம் பெயர்கள் வழங்கப்படலாயின. காலன் மார்பில் சேவடி கமலம் சாத்தி சிறுவனுக்கு ஆயுள் ஈந்த சேவகப் பெருமான்மேய அரை புனல் பழன மூதூர் என்று திருவிளையாடற் புராணம் பேசுகிறது. இந்த தலம் மயிலாடுதுறையிலிருந்து பொறையார் செல்லும் பேருந்து பாதையில் அமைந்துள்ளது. திருமால் முதலிய தேவர்கள் திருப்பார்கடலை கடைந்து தாங்கள் பெற்ற அமுத கடத்தை இங்கு கொண்டு வந்து வைத்தமையால் இந்த தலம் கடவுர் எனப்பட்டது என்றும், யமவாதனையை கடத்தற்கு உரிய ஊர் ஆதலால் கடவுர் ஆயிற்று என்றும், காலனை கடந்ததால் கடவுர் ஆயிற்று என்றும் பலவாறாக பெயர் காரணங்கள் கூறப்படுகின்றன. இது தவிரவும் இந்த தலத்திற்கு வில்வவனம், பிஞ்சிலவனம் என்ற பெயர்களும் உண்டு. தேவர்கள் வைத்த அமுதகடமே சிவலிங்கமாக மாறியபடியால் இறைவனுக்கு அமிர்தகடேஸ்வரர் எனவும் பெயர் வழங்கப்படுகிறது. அஷ்ட வீரட்டங்களுள் இது ஒரு வீரட்டமாதலால் பெருமானுக்கு வீரட்டேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. பிரம்மன் ஞானோபதேசம் பெற விரும்பி இறைவனை வழிபட்டான். அப்பொழுது இறைவன் வில்வ விதை ஒன்றை பிரம்மன் கையில் கொடுத்து, இந்த விதை எந்த இடத்தில் முகூர்த்தத்துக்குள் முளைக்கிறதோ அந்த இடத்தில் நம்மை வழிபடுக என்று அருளிச்சிதான். பிரம்மா இந்த தலத்தில் அதனை நட்டபொழுது குறித்த காலத்தில் விதை முளைத்தது கண்டு ஆச்சரியப்பட்டு இதே தலத்தில் இறைவனை பூஜித்து ஞானோபதேசம் பெற்றான். ஆகையால் இந்த தலத்திற்கு வில்வவனம் எனவும் இறைவனுக்கு வில்வவனேஸ்வரர் என்றும் பெயர்கள் வழங்கலாயின. இத்தலத்திற்கு தலவிருட்சம் பிஞ்சிலம், அதாவது ஜாதி முல்லை. மார்க்கண்டேயர் இந்த தலத்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக கங்கை நீரை கொண்டு வந்தபோது இந்த ஜாதி முல்லையும் கூட எடுத்து வந்தாராம். ஆகவே இந்த தலம் பிஞ்சிலவனம் எனப்பட்டது. இது உட்பிரகாரத்தின் தென்பகுதியில் இருக்கிறது. மார்க்கண்டேயனுக்கு ஆயுட்காலம் 16 ஆண்டுகள் என்ற பிரம்மனுடைய எழுத்தினால் கவலையுற்ற மிருகண்டு முனிவர் தன் புதல்வனான மார்க்கண்டேயனை அழைத்துக் கொண்டு இந்த தலத்திற்கு வந்து சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். 16 ஆண்டுகள் முற்று பெற்றன. எருமை வாகனத்தில் ஏறி தர்மராஜன் தனது பாச கயிற்றை மார்க்கண்டேயன் மீது வீசலாயினான். இறைவாய், அடியேனை காப்பாற்றுவாயாக என்று தான் வணங்கக்கூடிய சிவலிங்கத்தை அணைத்துக் கொண்டு பெருமானை சரணடைந்தான் மார்க்கண்டேயன். அச்சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்ட இறைவன் பாசக்கயிற்றை வீசிய யமனை தனது இடது காலால் கடிந்து காலசம்ஹாரமூர்த்தியாயினார். மார்க்கண்டேயனுக்கோ என்றும் சிரஞ்சீவியாகும் வரம் கிடைத்தது. என்றும் 16 வயது உடையவராக இருக்கலாம் என்றும் பெருமான் ஆசீருளினான். இப்படி பாலகனுக்காக அருள் செய்த திறத்தை எண்ணி எண்ணி பார்த்த சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்புன்கூர் என்ற தலத்தில் இந்த வீரட்ட செயலை நினைத்து முதற்பாடுகளிலேயே அப்படிப்பட்ட ஒரு கருணையை அடியேனுக்கும் அருள்வாயாக, உன்னுடைய கருணையை கேள்விப்பட்டு அடியேனு உன் திருவடியை வந்து அடைந்தேன், என்னை ஏற்றுக்கொள்வீராக என்று அந்த தலத்தில் திருப்பதிகம் அருள் செய்திருக்கிறார். அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணம் வந்த காலந்தன் ஆறுயிரதனை வவ்வினாய்க்கு உந்தன் மண்மை கண்டு அடியேன் எந்த நீ என்னை நமன் தமர் நலியில் மற்ற இவன் என் அடியான் என விளக்கும் தன்மையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் செழும் பொழில் திருப்புன்குருளானே ஏன் கால் அடியேனே யமபடர்கள் வந்து சூழ்ந்து கொண்டால் இவன் என்னுடைய அடியான் என்று சொல்லி அந்த யமனை விளக்குவாயாக என்று சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனிடம் வேண்டுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடையது மார்க்கண்டேயர் செய்த தவம், இறைவன் அவனுக்கு அருளிய திறம். அதேபோல இந்த தலத்து இறைவன் மீது மட்டற்ற பக்தியோடு நாள்தோறும் பெருமானுக்கு குங்குலியம் போட்டு ஆராதனை செய்து வந்தவர் குங்குலிய கலைய நாயனார் என்பவர். 63 நாயன்மார்களுள் ஒருவர். தன்னிடம் இருந்த செல்வம் அனைத்தையும் குங்குலியம் வாங்கி அந்த சன்னதியில் புகையை போட்டு வருவார். இறைவனது சோதனையால் அவரிடம் இருந்த செல்வங்கள் யாவும் மறைந்து போயின. வேறு வழியில்லாமல் தன் மனைவியிடம் இருந்த திருமாங்கலியத்தை பெற்றுக்கொண்டு அதனை விற்று அதனால் வந்த திரவியத்தை கொண்டு குங்குலியம் இறைவன் சன்னதியில் புகைக்கலாயினார். அவரை அறியாமல் வந்த அயற்சியில் இறைவன் தோன்றி, எனக்காக நீ அனைத்தையும் தியாகம் செய்ய முடிந்தாயல்லவா, இப்பொழுது உன்னுடைய வீட்டுக்கு சென்று பார் என்று சொன்னாராம். வீட்டுக்கு வந்தால் அந்த சிறிய எளிய வீடு மாட மாளிகையாகவும் தன்னுடைய உற்றார்கள் அனைவரும் செல்வந்தர்களாகவும் திகழ்ந்ததை கண்டார். இதனால் நாம் தெரிந்து கொள்வது, சிவபெருமானுக்கு அடிமையாகிவிட்டால் குபேரனுடைய செல்வம் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் பெறுவது என்பது ஒரு பொருட்டே அல்ல, மிக மிக எளிதானது. ஆகவே நாம் எவ்வளவுக்கு அவ்வளவு அவனை நம்பி பக்தி செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பேரொருள் கிட்டும் என்பது உறுதி. இப்படி குங்குலிய கலைநாயனார் வாழ்ந்த பதி ஆதலால் இந்த குங்குலிய கலைநாயனுடைய திருவுருவமும் கோயிலில் இடம்பெற்றிருக்கிறது. இதைத் தவிரவும் காரி நாயனார் என்ற ஒருவரும் இந்த தலத்தில் அவதரித்தவர். இவர் செய்யுள் பாடுவதில் வல்லவர். தன்னுடைய பெயரினால் கோவை பாடினார், காரி கோவை என்று சொல்வார்கள். மூவேந்தரிடமும் சென்றார். அவர்கள் மகிழும்படி அதன் பொருளை விரித்து உரைத்து அவர்கள் கொடுத்த பொருள்களை கொண்டு வந்து சிவாலயங்கள் கட்டுவித்தும் சிவனடியார்களுக்கு வேண்டும் பொருள்களை அளித்தும் இறுதியில் முக்தி பெற்றார். இக்கோயிலின் அமைப்பாவது மேற்கு நோக்கிய சன்னிதானத்தை கொண்டது. திருவீதியை சேர்த்தால் 5 பிரகாரங்கள் அமைந்து விளங்குவதை காணலாம். அபிராமி அம்மையின் சன்னதி கிழக்கு நோக்கியது. மேற்புறமும் கீழ்ப்புறமும் ஆலயத்திற்கு ராஜகோபுரங்கள் உண்டு. முதற் பிரகாரத்தில் 100 மண்டபம் இருக்கிறது. அதன் கீழ்ப்பால் நந்தவனம் விளங்குகிறது. கீழ்கோபுரத்தின் அருகில் திருக்குளம் அமைந்திருக்கிறது. 2 பிரகாரத்தில் உள்ளே நுழைந்ததும் அலங்கார மண்டபம், யாகசாலை, வாகனங்கள் வைக்கக்கூடிய அறை ஆகியவனமும் இருக்க காணலாம். 3 பிரகாரத்தில் உள்ளே நுழைந்ததும் திருமாளிகை பத்தி மண்டபங்கள் மிகவும் அழகாக விளங்குகின்றன. முருகன், லக்ஷ்மி, சோமாஸ்கந்தர், நடராஜ சபை, வில்வவனேஸ்வரர், பிக்ஷாடனர், பைரவர், பஞ்சபூத லிங்கங்கள், சூரியன், அகஸ்தியர் ஆகிய மூர்த்திகளும், சப்தமாதர்களும், அருள் பெற்ற யமனும், 63 மூர்த்தங்களும், இங்கே செவ்வனே வழங்குகின்றன. ஸ்தலவிநாயகர் கள்ளவாரண பிள்ளையார் எனப்படுவார். அமிர்தலிங்கத்தை பூஜித்த பிரம்மா, மகாவிஷ்ணு, இந்திரன் முதலியோர் தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இறைவனால் இந்த ஞானாமிர்தம் பெற்றார்களாம். தேவர்களும் அந்த ஞானாமிர்தத்தை ஞானவாவியில் தேடி தேடி அலைந்தார்கள், காணவில்லை. மீண்டும் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அதனை பெறுவதற்கு கணபதி முருகனுடன் என்னை பூஜனை செய்தான். ஆகவே கணபதியை வணங்குங்கள், உங்களுக்கு வெற்றி கிட்டும் என்று சொன்னார். தேவர்கள் அனைவரும் ஓங்கார் வடிவனாகிய கணபதியை வழிபட்டார்கள். விநாயகரும் காட்சி தந்து, எம்மை நீங்கள் யாவரும் மறந்தபடியால் யாமும் அதனை மறைத்தோம். ஆகவே கவலைப்பட வேண்டாம், அந்த அமிர்தம் வாவியிடை தோன்றும், அதனை அருந்துவீர் என்று சொன்னாராம். ஆகவே தேவர்கள் மகாகணபதியை பார்த்து, தேவரீர் சோர கணபதி என்னும் திருப்பெயருடன் கள்ளவாரணம் என்று அதனை தமிழ்படுத்துவார்கள். கள்ளவாரண பிள்ளையார் என்ற பெயருடன் இந்த இடத்தை விட்டு நீங்காது எழுந்தருளி எல்லா சித்திகளையும் அன்பர்களுக்கு தந்துருள வேண்டும் என்று விண்ணப்பித்தார்களாம். விநாயகப் பெருமானும் அவ்வாறே அருளினோம் என்று அருள் செய்தார். இந்த தலத்தில் உள்ள இறைவன் அமிர்த கடோத்பவர், அமிர்த கடேசர், காலசம்ஹாரர், விரட்டேஸ்வரர் என்ற பெயர்களுடன் லிங்க திருமேனியில் தனிச்சன்னதி கொண்டு நடுநாயகமாக விளங்குகின்றார். அபிராமி அம்மை வலது மேற்கரத்தில் ஜபமாலையும், இடது மேற்கரத்தில் தாமரை மலரையும், வலது கீழ்கரத்தில் அபயமும், இடது கீழ்கரத்தில் வரதுமாக விளங்குகின்றாள். இந்த தேவியை அபிராமி பட்டர் வழிபட்டு அபிராமி அந்தாதியால் துதித்து போற்றி பரவியுள்ளார். அமாவாசை என்று தன்னுடைய தாடங்கத்தை ஆகாய வீதியில் எரிந்து அதனை நிறவாக செய்து வழிந்த தேவி, அப்படி செய்து தன்னுடைய அன்பனான அபிராமி பட்டரை காத்திருளினாள். விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு என்ற பாடல் வரும்போது இந்த அற்புதம் நிகழ்ந்ததாக கூறுவார்கள். மற்றும் புண்ணியவர்தனர், பாப விமோச்சனர், வில்பவனேஸ்வரர் ஆகிய சிவலிங்க மூர்த்திகளையும் இந்த ஆலயத்தில் காணலாம். சுவாமி சன்னதியின் மகாமண்டபத்தின் வடபால் காலசம்ஹார மூர்த்தியினுடைய சபை மிகச்சிறப்பாக காணப்படுகிறது. தெற்கு முகமாக பெருமான் எழுந்தருளியுள்ளார். அவருடைய வலது திருக்கரங்களில் சூலமும் மழுவும், இடது கரங்களில் பாசமும் தர்சனி முத்திரையுமாக காணப்படுகின்றார். இடது திருவடியால் யமனை உதைத்த வண்ணம் காட்சி தருகிறார். யமனோ தலைகீழாக விழுந்து கிடக்கின்றான். இடதுபுறம் பாலாம்பிகை விளங்குகின்றாள். இந்த மூர்த்திக்கு நேர் எதிரில் உற்சவ மூர்த்தி வடிவாக யமன் எருமை வாகனத்துடன் காணப்படுகிறான். இந்த மூர்த்திக்கு ஆண்டில் 11 முறை அபிஷேகம் செய்கிறார்கள். இவர் சித்திரை திருநாள் 6 திருநாள் அன்று காலசம்ஹாரத்திற்காக விதியுலாவுக்கு எழுந்திருள்வார். இந்த தலத்தினுடைய தீர்த்தங்களில் அமிர்த புஷ்கரணி என்ற தீர்த்தம் ராஜகோபுரத்துக்கும் இரண்டாம் சுற்றாலைக்கும் இடையில் உள்ளது. இதில் ஸ்நானம் செய்பவர்கள் பிறவிப்பணி நீங்க பெறுவார்கள். ஆனைக்குளம் என்று சொல்வதை கால தீர்த்தம் என்று சொல்கிறார்கள். இதன் கரையில் காலநாள் பூஜிக்கப்பெற்ற காலேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. கடவுர் மயானம் என்று இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மற்றொரு ஆலயத்திற்கு அருகில் மார்க்கண்டேய தீர்த்தம் என்ற மற்றொரு தீர்த்தம் காணப்படுகிறது. இது கிணறு வடிவத்தில் உள்ளது. மார்க்கண்டேயருடைய வேண்டுகோளின்படி கங்கா தீர்த்தம் இந்த கிணற்றில் தோன்றியதாகவும், இதை அமிர்தகடேசருக்கு அன்றி வேறு எதற்கும் பயன்படுத்துவதில்லை. சங்காபிஷேகத்திற்கும் இந்த தீர்த்தம் எடுத்துச் செல்கிறார்கள். பங்குனி சுக்லபக்ஷ அஸ்வினியில் சுவாமி தீர்த்தம் கொடுத்தருள்வார். அன்றுதான் எல்லோரும் அத்தீர்த்தத்தில் மூழ்குவார்கள். இதைத் தவிரவும் காவிரி, அம்மனாறு முதலியவையும் தீர்த்தங்களாக கருதப்படுகின்றன. இந்த தலத்தில் உள்ள காலசம்ஹார மூர்த்தியினுடைய பெருமையை முன்னிட்டு இறைவனுடைய சன்னதியில் அன்பர்கள் பலரும் அபிஷேகம், ஆராதனை ஆகியவற்றை செய்து நலம் பல பெறுகிறார்கள். ஆயுள் ஹோமம், சஷ்டிப்த பூர்த்தி, சதாபிஷேகம் முதலியவற்றை இந்த சன்னதியில் வந்து செய்து கொள்கிறார்கள். இதனால் நீண்ட ஆயுளும் நோயற்ற வாழ்வும் கிட்டும் என்பது அனுபவத்தால் சொல்லப்படுவது. இந்த திருக்கடவூரில் உய்யவந்த தேவநாயனார் என்ற ஒருவர் தோன்றியருளினார். மெய்கண்ட சாஸ்திரங்களுள் திருக்களிற்றுப்படியார் என்ற சாஸ்திரத்தை அருளி செய்தவர் இவரே. இவர் தாம் எழுதிய நூலை சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுடைய பஞ்சாட்சர படியில் வைத்தபொழுது அந்த படியில் இருந்த கல்யாணை உயிர் பெற்று எழுந்து தன் துதிக்கையால் அந்நூலை நடராஜ பெருமாளுடைய திருவடியில் வைத்தபடியால் இந்த நூலை திருக்களிற்றுப்படியார் என்று அழைக்கலாயினர். இவருடைய காலம் கிபி 12 என்பர். ஆகவே இவரை திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் என்று சொல்வது வழக்கம். கார்த்திகை மாதம் சோமவார நாட்களில் மாலையில் வலம்புரி இடம்புரி சங்குகள் 1008 பல்வகை மருந்து மூலிகைகளை எல்லாம் இட்டு அஸ்வதி தீர்த்தத்தை அதனுடைய ரத்தி இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். இந்த சங்காபிஷேகத்தை பார்ப்பதற்கு மக்கள் திரளாக கூடுவார்கள். இந்த தீர்த்தம் பல நோய்களை தீர்க்க வல்லது, பல்வகை மூலிகைகளால் ஆனது, எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்பெற்றது. இத்தலத்தில் 54 கல்வெட்டுகள் பதிவிட்டிருக்கிறார்கள். சோழ மன்னர்களில் முதல் ராஜராஜன் முதல் 3 ராஜராஜன் வரையில் உள்ள 9 சோழ மன்னர்களுடைய கல்வெட்டுகள், பாண்டியர்களில் சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன், குலசேகரபாண்டியன் ஆகிய வேந்தர்களுடைய கல்வெட்டுகள், விஜயநகர் வேந்தர்களுள் கிருஷ்ணதேவராயர், மூக்கணவுடையார் ஆகியோருடைய கல்வெட்டுகளும் இருக்க காணலாம். இந்த கல்வெட்டுகள் இறைவனை திருவீரட்டானமுடைய பரமசுவாமி என்றும், காலகால தேவர் என்றும், திருக்கடவுர் நாயக்கர் என்றும் அழைக்கின்றன. குலோத்துங்கு சோழன் தன் ஆட்சி காலத்தில் இந்த மண்டபங்களை எல்லாம் எடுத்து கட்டினான் என்ற குறிப்பையும் அறிகிறோம். பாண்டி நாட்டு பெரும் தனக்காரர் ஒருவரால் கலசமாரமூர்த்திக்கு சிம்மாசனம் வழங்கப்பெற்றது என்று ஒரு குறிப்பும் காணப்படுகிறது. திருக்கடவுர் பெருமானை ஸ்ரீயானந்தமுந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவரும் பதிகங்களால் பரவியுள்ளார்கள். ஸ்ரீயானந்தமுந்தருடைய பதிகத்தில் இறைவன் சடையை உடையவனாகவும், மெய்யாடியாகவும், உமை கேழ்வனாகவும், வெடியின் மீது ஏறி வருபவனாகவும், கொன்றை மாலை புனைந்தவனாகவும், காலனை சாடியவனாகவும், நள்ளிருளில் ஆடுபவனாகவும், வேதங்களை அருளியவனாகவும், மழு ஏந்தி பூதங்கள் முழவும் யாழும் குழலும் ஒந்தையும் கொட்ட காலை குஞ்சித்து ஆடுபவனாகவும் புகழப்பெறுகின்றான். அதோடு மட்டுமல்ல, விபூதி ருத்ராட்சத்தை அணிந்தவனாகவும், பாம்பையும் இடுப்பில் கட்டியவனாகவும், யானை தோலை பொறுத்தவனாகவும் நஞ்சுண்ட பெருமான் இத்தலத்தில் விரும்பி உரைகின்றான் என்று அழகுறப்பாடுகின்றார் ஞானசம்பந்த பிள்ளையார். இந்த வெண்ணுவிரு அணிந்த வீரட்டானத்து உரை வேந்தனை ஞானசம்பந்தன் பாடிய இப்பதிகத்தை பாடுபவர்களுக்கு எல்லா பாவங்களும் நீங்கும் என்றும் திரு கடைக்காப்பில் அருள் செய்திருக்கிறார். சடையுடையானும் நெய்யாடலானும் சரிகோபட உடையுடையானும் மையார்ந்த ஒண்கண் உமை கேழ்வனும் கடை உடை நன்னடுமாடம் ஓங்கும் கடவுர் தன்னுள் விடை உடை அண்ணலும் வீரட்டானத்து அறநல்லனே வீரட்டானத்து அறநல்லனே எரிதரு வார்ச்சடையானும் வெள்ளை எருது ஏறியும் புரிதரு மாமலர் கொன்றை மாலை புனைந்து ஏத்ததே கரிதரு காலனை சாடினானும் கடவுர் தன்னுள் காலனை சாடினானும் கடவுர் தன்னுள் விரிதரு தொல்புகள் விரட்டானத்து அறநல்லனே ஏ திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளிய திருப்பதிகங்களுள் ஒன்றில் நமக்கு பல உபதேசங்களை அருளி செய்திருக்கிறார். இந்த உடலை மதித்து நீங்கள் மயிலுற வேண்டாம். யமதர்மராஜன் வந்தால் செவ்வருமானை தவிர வேறு யார் நமக்கு துணையாக நின்று விளக்குவார்? ஆகவே பண்ணோடு பாடல்களை பாடி ஆடக்கூடிய பக்தர்களுக்கு என்றும் கண்ணில் இருக்கக்கூடிய மணியைப் போல கடவுர் வீரட்டனார் விளங்குவார் என்று சொல்கின்றார். விடியற்காலையில் நீரில் நீராடி சிவபெருமானுக்கு பக்தராகி மலர்களை கொண்டு ஆர்வத்தோடு அவனை அர்ச்சித்து நல்ல விளக்கையும் தூபத்தையும் விதிப்படி இடவல்லார்களுக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் விரட்டனாரே என்று மற்றொரு பாடலில் சொல்கின்றார். இவ்வளவு நாள் இறைவனை அறியாமல் பாழுக்கே நீர் இறைத்து விட்டேனே, மாயமும் தெளிவில்லாமல் ஒரு பொய்யான வாழ்க்கையை நான் வாழ்ந்துவிட்டேனே என்றும் சொல்வார். ஆகவே இந்த மாயத்தை அறிய மாட்டேன், மையல்குள் மனத்தனாகி பேய் ஒத்தேன் என்றெல்லாம் இறைவனை பார்த்து தான் நீச்சனாக விளங்கிவிட்டதை குறிப்பிடுகின்றார். நேயத்தால் இணைய மாட்டேன் நீதனேன் நீச்சனேன், நான் காயத்தை கழிக்க மாட்டேன் கடவுர் விரட்டினரே என்று உருக்கமாக பாடுவது அப்பதிகத்தில் காணலாம். இதைத் தவறும் மகளிருடைய வலையில் பட்டு காலத்தை கழிக்காமல் சிவனுக்கு அன்பாக பால் தயிர் நெய் ஆகியவற்றை அபிஷேகம் செய்து பக்தி செலுத்திய மார்க்கண்டர்க்காக அன்று காலனை காலால் உதைப்பர் போலும் கடவுர் வீரட்டர் என்று இறைவனுடைய பெருமையை பேசுவார்.
செலினேரனைய கண்ணார் பிறம் விட்டு சிவனுக்கு அன்பாய் பாலும் நல் தயிர் நெய்யோடு பல பல ஆட்டி என்றும் மாலினை தவிர நின்ற மார்க்கண்டர்க்காக அன்று காலனை உதைப்பர் போலும் கடவுர் விரட்டனாரே, காலனை உதைப்பர் போலும் மார்க்கண்டக்காக அன்று காலனை உதைப்பர் போலும் கடவுர் விரட்டனாரே. ஏ
திருவிருத்தத்தில் அமைந்துள்ள மற்றொரு பதிகத்தில் பாடல்தோறும் காலனை காய்ந்த வரலாற்றை குறிப்பிடும் அழகு தனிச்சிறப்பு வாய்ந்தது.
மருள் துயர் தீர அன்று அர்ச்சித்த மாணி மார்க்கண்டேயர்க்க இருட்டிய மேனி வளைவாள் ஏற்று எரிபோலும் குஞ்சி சுருட்டிய நாவில் வெம் கூற்றம் பதைப்ப உதைத்து உங்கனே உருட்டிய சேவடியான் கடவுர் உரை உத்தமனே பதத்து எழுமந்திரம் அஞ்சு எழுத்து ஓதி பரிவினோடும் இதத்து எழுமாணிதன் இன்னுயிர் உண்ண வெகுண்டு அடர்த்த கதத்து எழுகாலனை கள் குருதி புனல் ஆறு ஒழுக உதைத்து எழு சேவடியான் கடவுர் உரை உத்தமனே. பாலனுக்கா என்று பார்க்கடல் ஈந்து பனைத்து எழுந்த ஆலினில் கீழிருந்து ஆரணம் ஓதி அருமுனிக்காய் சூலமூ பாசமூ கொண்டு தொடர்ந்து அடர்ந்து ஓடிவந்த காலனை அருமுனிக்காய் சூலமும் பாசமும் கொண்டு தொடர்ந்து அடர்ந்து ஓடி வந்த காலனை காய்ந்த பிறான் கடவுர் உரை உத்தமனே ஏ
காலகாலனாகி இந்த அமிர்தமுத்துஞ்சிய மூர்த்தியை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பதிகத்தால் துதித்துள்ளார். அப்பதிகத்தில் இறைவா என் அமுதே, எனக்கு உன்னை என்று யார் துணை என்று பாடல்தோறும் உருகி பரவுவதை காணலாம்.
பொடியார் மேனியனே புரி நூல் ஒருபால் பொருந்த வடியார் மூவிலை வேல் வளரங்கையின் மங்கையோடும் கடியார் கொன்றையனே கடவுர்தனுள் வீரட்டத்தும் அடிகள் என்னமுதே எனக்கு ஆதுணை நீயல்லதே பிறையாரும் சடையாய் பிரமன் தலையில் பரிகுள் மறையார்வானவரே ஏ மறையின் பொருளானவனே கரையாரும் இடற்றாய் கடவுர் தன்னுள் விரட்டத்து எம் இறைவாக என் அமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே அன்று ஆளின் இழற்கு அறம் நால்வர்க்கு அருபுரிந்து கொன்றாய் காலன் உயிர் கொடுத்தாய் மறையோனுக்கு மான் கன்று ஆறும் கரவா கடவுர் திருவீர அட்டத்துள் என் தாதை பெருமான் எனக்கு ஆர்துணை நீ அல்லதே வேறா உன்னடியேன் விளங்கும் குழைக்காது உடையாய் தேரேன் உன்னை அல்லால் சிவனே உன்னையல்லால் தேரேன் உன்னையல்லால் சிவனே என் செழுஞ்சுடரே காரார்வன்மழுப்பா கடவுர் திருவிரட்டத்துள் ஆரார் செஞ்சடையாய் எனக்கு ஆர் துணை நீ அல்லதே காரும் பொழில் சூழ் கடவுர் திருவீரட்டத்துள் ஏறாரும் இறையே துணையாயழில் நாவலர்கோன் ஆரூரன் அடியான் அடித்தொண்டன் உரைத்த தமிழ் பாரோர் எத்தவல்லார் பரலோக திருப்பாரே
கடவுர் பெருமான் அருள் செய்ய வேண்டும், அவரை அன்றி வேறு நமக்கு துணை யாரும் இல்லை என்ற கருத்தை உடையது இந்த திருப்பதிகம். சுந்தரமூர்த்தி நாயனாரே ஊர்த்தொகையிலும் புலியூர் சிற்றம்பலத்தாய் புகலூர் போதா ஊதூரா பொலிசேர் புறம் மூன்று எரியச் சென்ற புரிபுன் சடையானே வலிசேர் அரக்கன் தடக்கை ஐங்கான்று அடர்த்த மதிசூடி கரிசேர் புறவில் கடவுராளி காண அருளாயே என்று கடவுராளியை அங்கு அழைத்து பாடுவதை நாம் நினைவு கூறத்தக்கது. இவ்வாறாக கடவுர் விரட்டத்துள் விளங்கும் இறைவனை நாமும் உயிர் துணையாக கொண்டு துன்பங்கள் யாவற்றையும் களைந்து மற்றும் ஓர் பிறவி இல்லாத பெரும்பு வாழ்வை பருவமாக. சிற்றம்பலம்.